إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله خاتم النبيين وإمام المرسلين وحجة الله على خلقه أجمعين، بعثه الله تعالى بالدين المبين والصراط المستقيم، وجعل رسالته عامة للناس إلى يوم الدين، صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا سواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة، غشاوة ولهم عذاب عظيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாஹ்வின் உயரிய பெயர்நாமத்தை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாமி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தபியூன்கள், சபவு தபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து பராமரிக்கின்ற அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு மடியில் நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டணித்து வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த அரம்பை பயந்து நடக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிறன்முமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய காலத்திலே ஒரு நீண்ட வாழ்க்கையை எங்களுக்கு தருவதற்காக வேண்டி இந்த உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு மனிதன் கயாமத்துடைய நாளிலே நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி துன்யாவிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான அறுப்புடைகளை வழங்கியிருக்கிறார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அறுப்புடையிலே மிகவும் பெருமதியான ஒரு அறுப்புடை இருக்கும் என்றால் அது தீன் இஸ்லாம் மார்க்கம் தான். இன்ன தீன் இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றால் அது இஸ்லாம் தான். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சுமந்திருக்கின்ற நாங்கள், இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கின்ற நாங்கள், அல்லாஹுவால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மார்க்கம் இருக்கிறதே அது எங்களுக்கு பெருமதியானது. அல்லாஹ் எங்கள் மீது செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அறுப்படை. எனவே எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறார், அது மிகப்பெரிய ஒரு அறுக்கறை. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இன்னும் சில நிறைய அறுப்புடைகளை தந்திருக்கிறார். அறுப்புடைகளை எழுத போனால் அவைகளை எழுதி
எழுதி முடிக்க முடியாத அளவுக்கு அல்ல அருக்கொடைகளை எங்களுக்கு அள்ளி அள்ளி சொல்லியிருக்கிறார். அந்த அருக்கொடைகளை சுருக்கமாக பார்ப்போம் என்றால், நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருக்கொடைகள், பிறந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருக்கொடைகள், அடுத்து இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான பௌதிக ரீதியான அருக்கொடைகள் என்று மூன்று வகையாக அருக்கொடைகளை பிரிக்கலாம். எங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற அருக்கொடைகளை நாங்கள் பார்ப்போம் என்றால், எங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் ஒரு முழுமையான ஒரு குழந்தையாக எங்களை ஆக்கி அழகான ஒரு ஒரு எல்லா உறுப்புகளும் உள்வாங்கப்பட்ட எல்லா உறுப்புகளும் இருக்கின்ற ஒரு அழகான குழந்தைகளாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தாயுடைய வயிற்றிலே இன்று எங்களை வெளியாக்கி இருக்கிறான். இரண்டாவது வகையான அருக்கொடை தாயுடைய வயிற்றுக்குள்ளே எந்த குறையுமே இல்லாமல் அல்லாஹ் வைத்தது முதலாவது அருக்கொடை, இரண்டாவது அருக்கொடை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வெளியாக்கி இருக்கு பின்னால் பார்வையை தந்தான், காதுல கேட்கக்கூடிய சக்தியை தந்தான், இதயத்தை தந்தான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இத்தகையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு அருக்கறை. நிறைய பேருக்கு கண் இருக்கிறது ஆனால் அந்த கண்ணால் பார்க்க முடியாது, நிறைய பேருக்கு காதுகள் இருக்கின்றன ஆனால் அந்த காதுகளால் கேட்டுக்கொள்ள முடியாது, கைகள் இருக்கின்றன ஆனால் அந்த கைகளால் பிடிக்க முடியாது, கை தூகையாக இருக்கிறது. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பிறந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு செய்த அருப்படை. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் நிறைய மனிதர்கள் சமூகத்தில் நோயாளிகள் இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றம் ஆனால் பக்கத்திலே போய் விசாரித்தால் தெரியும் இவர் நோயாளி என்பதாக. ஏன் அந்த மனிதன் வழித்தோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது நல்ல மனிதராக அவர் எங்களுக்கு தோற்றம் அளிக்கிறார் ஆனால் அவரிடத்திலே ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோயை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் அந்த நியமத்திலும் எங்களை உள்வாங்கியவர்களாக, அந்த நோயை விட்டும் அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்தியவனாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறார். அன்பானவர்களே, அதற்கு அடுத்ததாக இன்னொரு நியமத்து இருக்கிற இந்த உலகத்திலே எங்களுக்கு, இந்த உலகத்துக்கு வந்து விட்டால் பாப்பா உமா இருந்தால் எங்களுக்கு போதால், இந்த உலகத்தில் எங்களுக்கு காற்று தேவை, நெருப்பு தேவை, எங்களுக்கு ஒரு வீடு தேவை, எங்களுக்கு ஒரு அழகான சூழல் தேவை, அதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே பல இடங்கள்ல எல்லாம் கேட்கிறாங்க. அப்புறம் ஆயத்து மூலமா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பார்க்க கூடாதா? இது யாருக்கு இந்த தண்ணீர்? இந்த தண்ணியை உப்பு நீராக ஆக்கி விட்டால் உங்களால் யாருக்கு முடியும் இந்த தண்ணீரை மாற்று வழியிலே வேறு தண்ணியாக கொண்டு வருவதற்கு? நீங்க குடிப்பதற்கு என்று ஒரு நல்ல தண்ணி அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். அப்புறம் நாரல்லதி தூரூன், நீங்கள் பத்த வைக்கு நெருப்பை பார்க்க கூடாதா? இதை அல்லாஹ் உங்களுக்கு எப்படி தந்திருக்கிறாங்க நீங்கள் சிந்திக்க கூடாதா? அல்லாஹ் இப்படி பல இடங்களிலே குர்ஆன்ல எங்களிடத்திலே உதாரணம் காட்டி கேட்கிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கின்ற போது அப்பா ஆயத்தும் மாத்த குருசூன், நீங்கள் விவசாயம் செய்கின்றீர்களே, இந்த விவசாயத்தை நீங்கள் பார்க்க கூடாதா? ஒரு வித்தை நீங்கள் வயலில் வீசி விட்டு வருகின்றீர்கள், தோட்டத்திலே போட்டு விட்டு வருகின்றீர்கள், அதே பல கதிர்களை அல்லாஹ் உருவாக்கி உங்களுக்கு தானியங்களை தருகிறான், இது யாரு தாரது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி பல அருப்பொடைகளை எங்களுக்கு தருகிறான். எங்களுக்கு எந்த ஒரு தோற்றம், எங்களுக்கு எந்த ஒரு சுகாதாரம், எங்களுக்கு எந்த ஒரு காற்று, எங்களுக்கு எந்த ஒரு நெருப்பு, அல்லாஹ் அந்த உலகத்திலே மனிதனுக்கு இத்தகைய தேவை. அது மனிதனுடைய அன்றாட தேவை. தண்ணி இல்லாவிட்டால் மனிதனால் வாழ முடியாது, ஒரு அழகான சூழல் இல்லாவிட்டால் மனிதனால் வாழ முடியாது, நெருப்பு இல்லாவிட்டால் மனிதனால் வாழ முடியாது. நெருப்பு உணவுகள் சமைப்பதற்கும் தேநீர் ஊற்றுவதற்கும் இதர தேவைகளுக்கு நெருப்பு தேவை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இத்தகைய நிறைய அருக்கொடைகளை எங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கியிருக்கிறான். அந்த அருக்கொடைகளிலே முதலாவது வகையான அருக்கொடை நான் சொன்னேன், தாயுடைய வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் செய்த அருக்கொடை. இரண்டாவது அருக்கொடை அல்லாஹ் எங்களுக்கு பிறந்ததுக்கு பின்னால் செய்த அருக்கொடை. அந்த அருக்கொடைகளிலே ஒரு அருக்கொடையை பற்றி தான் இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பேசிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருக்கொடையிலே ஒன்றுதான் இந்த கல்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த கல்பு கொடுக்கப்பட்டவர்கள் எப்போதும் அல்லாஹுடைய நினைவோடு இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த கல்பை தந்திருக்கிறான் வெறுமனே எங்களுடைய கல்விலே கெட்டவைகளை சிந்திப்பதற்காக அல்ல. ஒரு மனிதன் சீதேவியாக மாறுவதும் அவன் மூதேவியாக மாறுவதும் அவன் கல்வியினுடைய கல்விலே என்ன பொருந்திருக்கிறதோ அதை பொறுத்துத்தான். இந்த கல்வி சீரானாக இருந்தால் உடம்பில் இருந்து வெளியாகக்கூடிய எல்லா விடயங்களும் சீரானதாக இருக்கும். இந்த கல்வி கெட்டு போனால், இந்த உள்ளம் கெட்டு போனால் வெளியாகக்கூடிய எல்லா விடயங்களும் கெட்ட விடயமாகத்தான் இருக்கும். இந்த கல்வி கெட்டு போனால் கால் நல்லதுக்கு நடக்காது, கை நல்லதை பிடிக்காது, வாய் நல்லதை பேசாது, கண் நல்லதை பார்க்காது. ஏன் காரணம்? இந்த கல்வி கெட்டு போயிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கல்லா பல்ரான், அவருடைய உள்ளங்களிலே கரல் பிடித்திருக்கிறது, நல்லவைகள் வெளியாகாது, அவருடைய உள்ளம் கட்டிருக்கிறது. உள்ளம் கட்டால் அவருடைய உடம்பே கட்டதை போன்று ஹழ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீராக இருந்தால் உடம்பு அப்படியே எல்லா விடயமும் சீராக இருக்கும், எல்லா விடயங்களும் சீராக இருக்கும். அந்த சதை துண்டு கெட்டு போனால் உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய எல்லா விடயங்களும் கெட்டதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அதுதான் இதயம் என்றார்கள், அதுதான் கல்வி என்றார்கள். அன்பானவர்களே, இந்த கல்பு அவ்வளவு பாரசூரமானது. இந்த கல்வி இருக்கிறதே சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, சாதாரணமான ஒரு விடயம் இல்லை. இந்த கல்பு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே பல வகையான உள்ளங்களை பேசியிருக்கிறான், நல்ல உள்ளங்களை பேசியிருக்கிறான். நல்ல உள்ளங்களிலே என்னென்ன தன்மைகள் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். கெட்ட உள்ளங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். கெட்ட உள்ளங்களிலே என்னென்ன விடயங்கள் வரும், கெட்ட உள்ளம் உடையவர்களுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக அழகாக பேசியிருக்கிறான். எனவே இந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்து பின்னால் நாங்கள் இறுதியிலே ஒரு முடிவெடுக்க வேண்டும், எந்த கல்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஃபலா துஸக்கு அன்புசக்கும், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நீங்கள் நீங்களாகவே உங்களை சொல்லிக் கொள்ள வேண்டாம், நல்லவர் இல்லை, மாறாக அல்லாஹ்தான் அறிவான் உங்களுடைய உள்ளத்தை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யார் ஒரு மனிதர் மற்றவர்களை முனாஃபிக் என்று சொல்கின்றாரோ, மற்றவரை காஃபிர் என்று சொல்கின்றாரோ, அவர் கல்நெஞ்சம் படைத்தவர் என்று சொல்கிறாரோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தை யார் சொன்னாரோ அவருக்கு அந்த வார்த்தை வந்து சேரும். அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் முனாஃபிக் ஆகி விட்டார் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதையில் இருக்கின்ற போது நல்ல விஷயத்தை அதிகமாக கேட்பார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளத்திலே காதிலே பட்டு உள்ளத்திலே இறங்கும், அப்போது ஈமான் கூடிக்கொண்டே போகும், துன்யா அப்படியே மறந்து போகும். சொல்லுவார்கள், அல்லாஹ் முனாஃபிக்காகி விட்டார், நபியுடைய சபைக்கு போனால் ஈமான் கூடுகிறது, வெளியிலே வந்தால் ஈமான் குறைகிறது என்ற அர்த்தத்தின் பிரகாரம் அவர் அப்படி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை, உங்களுக்கு ஈமான் இருக்கிறது, உங்களுடைய ஈமான் கூடுதலாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, யார் தன்னை தாழ்த்திக் கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உயர்த்திக் கொள்கின்றார்கள். யார் மற்றவர்களை பார்த்து முனாஃபிக் என்று காஃபிர் என்று சொல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தான் முனாஃபிக்குகள், காஃபிர்கள். நான் சொல்லக்கூடிய ஒருவர் முனாஃபிக் என்று ஒருவருக்கு சொல்கிறோம், உண்மையிலேயே அவர் முனாஃபிக் இல்லை என்றால், நாம் ஒருவரை பார்த்து காஃபிர் என்று சொல்கிறோம், உண்மையிலேயே அவர் காஃபிர் இல்லை என்றால், நாம் ஒருவரை பார்த்து அதுவல்லா அல்லாஹ் விரோதி என்று சொல்கிறோம், உண்மையிலேயே அவர் அல்லாஹ் விரோதி இல்லை என்றால், அந்த வார்த்தையை யார் ஒளிந்தாரோ யார் சொன்னாரோ அவருக்கு அந்த வார்த்தை வந்து சேரும். நஹுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உள்ளம் சுத்தமானவர்கள் எப்போதும் மற்றவர்களை காஃபிர் என்றோ முனாஃபிக் என்றோ அல்லாஹ்வுடைய விரோதி என்றோ மற்றவர்களை குறை கூற மாட்டார்கள். எந்த அளவு என்றால், இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள், குறைகளை எப்படி மறைக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய அவுரத்தை எப்படி மறைக்கிறாரோ அது போன்று மற்றவருடைய குறைகளை ஒரு முஸ்லிம் இப்போது மறைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய அவுரத் காற்றுடைய சந்தர்ப்பத்திலும், காற்று வீசிக் கொண்டிருக்கும் மிக கடுமையான சந்தர்ப்பத்திலும் கூட தன்னுடைய அவுரத் வெளியாகுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். அது போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய குறையை மற்றவர் எப்போதும் மறைக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய அருக்குடைகளை தந்திருக்கிறான். அந்த அருக்குடைகளை ஒரு அருக்குடை தான் இந்த கல்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிகவும் பெருமதியான ஒரு கல்பை பற்றி பேசுகிறான். அந்த கல்பு தான் கல்புன் வஜில் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்பு, நடுநடுங்கக்கூடிய கல்பு. அல்லாஹுடைய குர்ஆன், அல்லாஹுடைய கலா போதப்பட்டால் கண்ணில் வடிக்கின்ற கல்பு, நபிகளாருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டால் கண்ணீர் வடிக்கின்ற கல்பு, சஹாபாக்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டால், தண்ணீர் வடிக்கின்ற கல்பு, அதிகமாக ஈமானை பூட்டிக் கொள்கின்ற கல்பு, அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற மூமின்கள் யாரென்றால், அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய கல்புகள் நடுங்கும். எங்களுக்கு விளங்காது, கல்பு நடுங்கும், கல்பு துடிக்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். உலகத்தை விட்டு ஆசைகள் அப்படியே குறையும், ஆஹ்ராவுடைய சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும், ஈமான் அப்படியே கூடிக்கொண்டு போகும். எல்லா விடயத்தையும் அல்லாஹ்விடத்தில் அவர் பணம் தாட்டி விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இது எப்படிப்பட்ட உள்ளம்? நல்ல மனிதனுடைய உள்ளம் எப்போதும் இப்படித்தான் இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே பிம்பர்லே ஹபீப் துவா கேட்கின்ற போது, அவரை அறியாமல் சில வேலை குர்ஆனுடைய வசனங்களை கேட்கின்ற போது அழுகை வரும். அதை கேட்டுவிட்டு நாங்கள் அழுவோம், அது ஆறுவதற்கு அழுகிறோம். ஹபீப் அழுகிறார் என்பதற்காக அழுகிறோம் அப்படி இல்லை. நாங்கள் குர்ஆன் ஓதுகின்ற போது எங்களுக்கு அழுகை வர வேண்டும். ஒரு வரலாறை வாசிக்கின்ற போது எங்களுக்கு அழுகை வர வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும், உள்ளம் நடுங்க வேண்டும். அதுதான் உண்மையான கல்பு, அதுதான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை உள்ளத்தில் ஏந்தி இருக்கின்ற கல்பு. அந்த கல்புடையவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அந்த கல்புகளுக்கு தான் அல்லாஹ் எப்போதும் அமைதியை கொடுக்கிறான். எங்களுக்கு தெரியும் பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே என்ன செய்தான்? ஈமானை கூட்ட செய்தான். அவர்கள் மீது அல்லாஹ் அமைதியை இறக்கி அவருடைய ஈமானை கூட்ட செய்தான். ஈமான்தாரிகள், உள்ளம் பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ் ஒரு துறப்பை ஏற்படுத்தியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை இந்த உலகத்திலே கண்டுகொள்வார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை அவர் இறக்கி காட்டுவார்கள். சஹாபாக்கள் இறக்கி காட்டினார்கள், நபிமார்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கண் முன்னுக்கு கண்டார்கள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பெரியார்கள் அவுலியாக்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவியை கண் முன்னுக்கு அவர்கள் கண்டார்கள். இன்று நாங்கள் சொல்லும்போது எவ்வளவு பறக்க தடுபட்டு விட்டது. ஆரம்ப காலத்திலே கண்ணுடைய பறக்கத்து எவ்வளவு விசாலமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய பெற்றாரை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவார்கள், பெற்றாரை பார்ப்பதற்கு நடந்து செல்வார்கள், இந்த காலால் பள்ளிக்கு நடந்து வருவார்கள். ஆனால் இந்த காலுடைய பறக்கத்தெறிப்பட்டு விட்டது. பக்கத்திலே உள்ள பள்ளிக்கு கூட பைக் இல்லாவிட்டால் போக முடியாது. தன்னுடைய பெற்றோரை பார்ப்பதற்கு இரண்டு கண்ணும் போதாது. தன்னுடைய பெற்றோரை பார்ப்பதை விடவும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களோடு இன்றைய சிறார்கள் தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது லேப்டாப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், டச் போனாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, 10 வருடத்துக்கு முன்னால் சென்று பாருங்கள், எங்களுடைய பெற்றோர்களை பராமரித்தவர்கள் எல்லாம் இன்று நல்ல ஒரு தரத்தில் இருக்கிறார்கள். பெற்றாருடைய பேச்சை பேசுகின்ற போதெல்லாம் கண்ணாலே கண்ணீர் கொட்டும் அந்த அளவுக்கு பெற்றார்களை பராமரித்தார்கள். இன்றைய குழந்தைகள் எந்த அளவு என்றால் பெற்றார்களை உதாசீனம் செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கல்பு கெட்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நல்ல விடயங்களை பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும். பள்ளியோடு அதிகமாக எங்களுடைய குழந்தைகளை தொடர்புப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதைகளை குழந்தைகள் அதிகமாக அனுப்ப வேண்டும். எங்கெங்கெல்லாம் பயன் நடக்கிறோம் அந்த சபைகளை குழந்தைகளை கலந்து கொள்ள செய்ய வேண்டும். ஷைத்தான் பல வழிகளிலே வலையை வீசிக் கொண்டிருக்கிறான். அந்த வலையிலே எங்களுடைய குழந்தைகள் மாற்றிவிட்டால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் நரகம் செல்வார்களாக இருந்தால் அந்த நரகத்துக்கு செல்வதற்கு நாங்கள் ஒரு பங்குதாரம் என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டுமானவர்களே, எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி எப்போதும் கல்வும் பதிலாக சிறு பிராயத்தில் எங்களுடைய குழந்தைகளை குர்ஆனிய வசனங்களை கேட்கின்ற போது அழுகின்ற குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய குழந்தைக்கு நாங்கள் நல்லதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். எங்களுடைய குழந்தையை குர்ஆனை ஓதுவதில் இன்பம் காணவில்லையா, குர்ஆனை கேட்பதிலே சந்தோஷம் இல்லையா, அந்த குழந்தைக்கு நாங்கள் இல்மை கற்றுக் கொடுக்கவில்லை. எங்களுடைய குழந்தை மியூசிக்கை விரும்பி கேட்கிறதா, எங்களுடைய குழந்தை ஆபாசமான பத்திரிகைகளை விரும்பி பார்க்கிறதா? அப்படி என்றால் உங்களுடைய குழந்தை இடத்திலே ஈமானிலே பலவீனம் இருக்கிறது என்பது அர்த்தம். உங்களுடைய குழந்தையுடைய கல்வியை சீர்திருத்த வேண்டும் என்பது அர்த்தம். என்பது அன்பான தாய்மார்களே, ஒவ்வொரு தாய்மார்கள் பெற்றோர்கள் எல்லோர்களும் தங்களுடைய குழந்தைகளை இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனப்படுங்கள். அந்த கல்வை சீர்திருத்துகின்ற போதுதான் எங்களுடைய குழந்தைகள் சீராகுவார்கள். அவருடைய எல்லா விடயங்களும் நல்லதாக இருக்கும். அப்படி இல்லாத வழியாகக்கூடிய எல்லா விடயங்களும் கெட்டதாக இருக்கும். அல்லாஹ் சுந்தர சொல்லல்லாஹு சொன்னார்கள், கல்வியோடு துறப்பாகக்கூடிய அதிகமான மக்களுக்கு ஈமான் இருக்கிறது என்பது சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே எங்களோட குழந்தைகளுக்கு ஈமான் உள்ளத்திலே ஈமான் வளர வேண்டுமா? பள்ளியோடு அதிகமாக குழந்தைகளை துறப்பாக்குங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுது விட்டு பள்ளி உள்ளுக்கே வந்து அடுத்த வக்து வரை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் மனசு மாற அந்த மனிதருக்கு துவா செய்வார்கள், யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று மனசு மாற துவா செய்கின்றார்கள். அந்த வழக்குமான துவாவுக்கு ஆளாகக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் மாற வேண்டுமா? குழந்தைகளை சிறு பிராயத்திலே ஈமானை உள்ளத்திலே வளர்க்க பள்ளியின் பக்கம் அனுப்பி வையுங்கள். நல்ல மஜ்லிஸ்களை குழந்தைகளை கலக்க செய்யுங்கள். நிச்சயமா அவங்களுடைய குழந்தைகளுடைய ஈமான் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு போகும். கல்வி எப்போது சுத்தமாக இருக்கும்? கல்வி எப்போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற போது அழுகின்ற கல்வகளாக இருக்கும். அப்படி வந்துவிட்டால் உங்களுடைய குழந்தையின் பின்னால் நீங்கள் எப்போதும் ஓட தேவையில்லை. பள்ளிக்கு போனையா மகன், இப்ப யாரோட சுத்தினாய், யார்ந்த கூட்டாளியோட போனாயிலே எப்போவும் நாங்கள் ஒவ்வொரு நாளையுடைய குழந்தைகளை நீதிமன்றம் போன்று விசாரிக்க தேவையில்லை. சிறு புராயத்தில் ஈமானை கொடுத்து விட்டால் அவர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது வகையான கல்பு கல்வன் வஜில், நடுநடுங்கக்கூடிய கல்பு. இரண்டாவது வகையான ஒரு கல்வு இருக்கிறது, கல்வன் சகி, அல்லாஹை பயப்படுகின்ற தக்குவாதாரிகளுடைய கல்பு. இந்த கல்பும் எங்களுக்கு இருக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு கல்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உமை யாவின் சஆ இல்லா ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய சின்னங்களை யாரெல்லாம் கௌரவப்படுத்துகின்றார்களோ கண்ணியப்படுத்துகின்றார்களோ நிச்சயமாக அதுவும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தக்குவா, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பயபக்தியில் நின்று உள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே எங்களுடைய உள்ளம் எப்போதும் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்கள், அல்லாஹ்வுடைய சின்னங்கள், அல்லாஹ் எதையெல்லாம் கௌரவப்படுத்தி கண்ணியம் என்று கருதி இருக்கிறோம் அவைகளை கண்ணியப்படுத்திக் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்போது அவங்களுடைய உள்ளம் தக்குவாவுடைய உள்ளமாக இருக்கும். இன்னொரு வகையான உள்ளத்தை குர்ஆன் பேசுகின்றது, அந்த உள்ளத்தான் கயாமத்துறை நாளையிலே துவர்க்கம் செல்லக்கூடிய உள்ளம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். அந்த உள்ளம் எது? கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளம். அந்த உள்ளம் ஈரேற்றமான நேரான நிம்மதியான உள்ளம். அந்த உள்ளத்துக்கு கவலை என்பது கிடையாது. அந்த உள்ளத்தை பார்த்தால் அல்லாஹ் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அந்த உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்கிறான், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றிருக்கின்ற அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் அவர் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், உள்ளத்திலும் அது மாதிரியாக இருந்தால் அந்த மனிதர் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கவலை என்பது கிடையாது, பயப்பட தேவையில்லை. இங்கு எங்களுடைய குழந்தைகளை யாரு பார்ப்பார்கள்? எங்களுடைய மனைவியை யாரு பார்ப்பார்கள்? இங்கு நாங்கள் இப்படியே விட்டு சென்றால் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை, எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அடுத்த கட்டம் அவர்களுக்கு ஒரு கவலை வரும், நான் போகக்கூடிய இடம் எப்படி இருக்குமோ, சுவர்க்கமாக இருக்குமோ நரகமாக இருக்குமோ, அல்லாஹ்வுக்கு முன்னால் எனக்கு விசாரணை இருக்கிறது என்று எந்த கவலையும் தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது ஏன் காரணம்? அப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மலக்கு மாறை வைத்து இவர்களுக்கு நன்மாராய் சொல்வதற்கு காரணம் என்ன? இவர்கள் இந்த தீனிலே இஸ்திகாமத்தாக இருந்தார்கள், உள்ளத்தை சீர்படுத்தி இருந்தார்கள். உள்ளம் எப்போதும் அல்லாஹ் ஒரு நெருக்கமாக இருந்தது. இதுக்கு நிறைய பேர் தப்புல நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் உள்ளங்கள் வேறுபட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, எப்போதும் நீங்கள் உள்ளங்கள் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். உள்ளங்கள் பிரிந்துவிடக் கூடாது. உள்ளம் பிரிந்துவிட்டால் ஊரிலே குழப்பம் வரும், மஹல்லாவிலே குழப்பம் வரும், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், வாப்பா மகன் இருவருக்கும் இடையிலே பிரச்சனை வரும். உள்ளம் வேறுபட்டதால் எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ பரிசுத்தமாக அதே போன்றுதான் ஒரு குழந்தையுடைய உள்ளம் இருக்க வேண்டும். பெற்றார்கள் எப்படி இருக்கிறார்கள் அது போல் நான் குழந்தைகளும் இருப்பார்கள். எனவே அன்பானவர்களே, அந்த கல்வன் சலீமாக நாங்கள் இருக்க வேண்டும். கல்வன் சலீம், ஈரேற்றமான அமைதியான உள்ளத்தை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யௌமலா யுன்ஃபவு மாலு வலா பனூன்,
இல்லா மன் அத்தல்லாஹ கல்புன் சலீம். கயாமத்துடைய நாளையிலே மக்கள் கொண்டு வரப்படுவார்கள்,
விசாரிக்க கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மக்களுடைய பணமோ பிள்ளை ஊட்டிகளோ பிரயோஜனம் கொடுக்காத ஒரு நாள். எது பிரயோஜனம் கொடுக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், கல்புன் சலீம், அமைதியான சலீமான ஈடேற்றமான கல்புதான் அந்த மனிதனுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே பிரயோஜனம் கொடுக்கும். கல்வி பரிசுத்தமாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து கொள்வான். அதை அல்லாஹ் இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்திலே சொல்லுகின்ற போது இப்படி சொல்கிறான், அமைதியான ஆத்மாவே படைத்த ரப்பின் பக்கமாக நீங்கள் திரும்புங்கள். அல்லாஹ்வும் உங்களை பொருந்திக் கொண்டான், நீங்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொள்ளுங்கள் என்று அந்த கல்வை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நல்லடியார்களோடு சேருங்கள், என்னுடைய சுவர்க்கத்திலே வாருங்கள், நுழையுங்கள் என்றல்லா நல்ல உள்ளமுடைய மக்களை கயாமத்துடைய நாளிலே அழைத்து சுவர்க்கத்திலே நுழைவிப்பான். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் எங்களை அழைக்கிறான் என்றால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் வேறு என்ன வேணும் கண்ணியமானவர்களே? எனவே எங்களுடைய கல்பு எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு ஈரேற்றமான கல்வாக, கல்புன் வகிலாக, கல்புன் பகையாக, அல்லாஹை நினைத்து அழக்கூடிய கல்வாக, அல்லாஹுவை நினைத்து பயப்படக்கூடிய கல்வாக, எப்போதும் ஈரேற்றமான நேரான கல்வாக எங்களுடைய கல்புகள் இருக்க வேண்டும். இன்னும் சில வகையான கல்புகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே, அந்த கல்புடையவர்களாக யாரும் இருந்து விடக்கூடாது. அது கெட்ட கல்பு, அது கெட்ட உள்ளம். எங்களுடைய குழந்தை இடத்தில் அந்த உள்ளம் இருக்குமா இருந்தால் இன்றே அந்த உள்ளத்தை மாற்றி நல்ல உள்ளங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுல ஒரு வகையான உள்ளம் இருக்கிறது, கல்புன் ஹவா, மனோ இச்சை உள்ள உள்ளம். மனோ இச்சை உள்ள உள்ளம், இந்த உலக ஆசை, கெட்ட ஆசைகள், அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற சிந்தனைகள், உலக மோகங்கள், பணத்தை அடைவதுதான் நோக்கம், பதவி அடைவதுதான் நோக்கம், ஹவா, ஒரு பேராசை, அந்த உள்ளம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலாஇக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம் வத்தபஹு. அப்படியான உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மனிதருடைய உள்ளத்திலே அல்லாஹ் சீலை குத்தி விட்டான், முத்திரையிட்டு விட்டான், நல்லவைகள் ஏறாது. இந்த உலகம் மாத்திரம் தான் அவருடைய உள்ளத்தில இருக்கும் என்றெல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டும். வத்தபஹு உருவாகும். அந்த மனிதன் எப்போதும் மனோ இச்சைகளை, அவருடைய மனோ இச்சைகளை தான் பின்பற்றி கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அப்படியான உள்ளம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் நல்ல விடயங்களை எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய உள்ளம் சீல் வைக்கப்பட்டதாக, கெட்ட விடயங்களுக்கு தான் அந்த உள்ளம் இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு உள்ளத்தை குர்ஆன் பேசுகிறது, கல்புன் மரம், நோய் உள்ள உள்ளம். சில மனிதருடைய உள்ளத்திலே எப்போதும் நோய் இருக்கு, பல வகையான நோய் இருக்கிறது. நிஃபாக் என்ற நோய் இருக்கிறது, சிறுக் என்ற நோய் இருக்கிறது, ஹசத் பொறாமை என்ற நோய் இருக்கிறது, காமம் என்ற நோய் இருக்கிறது. பல வகையான நோய் சிலருடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த உள்ளம் உடையவர்களாகவும் யாரும் இருக்கக்கூடாது. இப்படியான நோய்கள் அதிகமாக வாலிப காலத்திலே அந்த உள்ளத்திலே குடியிருக்கும். எனவே அந்த வாலிப காலத்திலே எங்களுடைய குழந்தைகளை சீராக நாங்கள் பண்படுத்தவில்லை என்றால் எங்களுடைய குழந்தைகள் அந்த காலத்திலே வழிபட்டு விட்டால் எதிர்காலத்திலே அந்த குழந்தைகளை திருத்துவது மிகவும் கடினமாக கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றது, அவர்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக, அவர்கள் செய்து கொண்டிருந்த விளைவின் காரணமாக அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ் கரல் பிடித்து விட்டு, அல்லாஹ் கரலை ஆக்கி விட்டான். அந்த உள்ளங்களை அல்லாஹ் அப்படியே சீல் வைத்து விட்டான். அந்த உள்ளங்களிலே நல்லது ஏறாமல் அல்லாஹ் அந்த உள்ளத்தை அப்படியே பூட்டி வைத்திருக்கிறான். கண்ணியமார்களே, கெட்ட விடயங்கள் செய்தால் நல்ல விடயங்களுக்கு அந்த உள்ளம் பூட்டு போடப்பட்டு விடும். நல்ல விஷயங்களை அந்த உள்ளத்திலே விறக்காமல் இருக்கும், விறங்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். எவ்வளவுதான் செல்லியும் அவர்களுக்கு ஏறாது. ஏன்? காரணம், உள்ளம் கட்டிருக்கிறது. முதலாவது அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதற்கு முன்னதாக வந்த நபிமார்களும் முதலாவது இந்த உலகத்தில் செய்த வேலை எதிர்ந்தா மக்களுடைய உள்ளத்தில உழைப்பு செய்தார்கள். உள்ளம் சீராகும் அப்பதான் பள்ளிக்கூடத்தில் ஒரு மனிதன் எடுக்கலாம். உள்ளம் கெட்டு போனா அவரை பள்ளிக்கு எடுக்கலாம். முதலாவது பள்ளிக்கு கொண்டு வரதுக்கு முன்னதாக அவருடைய உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய முயற்சியை பண்ணணும். நல்ல விஷயங்கள் அவருடைய காதல பேசணும், அவருக்கு முன்னால நல்ல முறையில நடக்கணும். அப்போதுதான் நல்ல எதிர்பார்ப்பை எங்களுக்கு அடைய முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு என்ன நடக்குது? கெட்ட உள்ளம் உள்ளவர்கள், சாதாரணமாக பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் கெட்ட உள்ளம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் அந்த கெட்ட உள்ளம் தாக்கம் செய்யப்படும். குழந்தைகள் இருக்கிறார்களே, இந்த குழந்தைகள் நன்மை தீமை தெரியாதவர்கள். வீட்டிலே எது நடக்கிறதோ அதைத்தான் செய்வார்கள். குழந்தைகள் கெட்ட விஷயம் பேச தெரியாதவர்கள், கேட்ட விஷயத்தான் பேச தெரிந்தவர்கள். வீட்டிலே கெட்ட விஷயம் பேசப்பட்டால் அந்த விஷயத்தை தான் குழந்தைகள் பேசுவார்கள், ஆனால் கெட்ட விஷயம் அவர்கள் பேசவில்லை, கேட்ட விஷயத்தை பேசுகிறார்கள். எனவே உள்ளம் கெட்ட பெற்றோர்கள் வீட்டில் இருந்தால் குழந்தைகளின் கெட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோய் உள்ளவர்களாக யாரும் இருந்துவிடக் கூடாது. சில மனிதருடைய உள்ளங்களிலே பொறாமை என்ற நோய் இருக்கும். மிக பயங்கரமான ஒரு நோய் இது, மிக பயங்கரமான ஒரு நோய். சிறிய பிள்ளைகளை கூட இந்த பொறாமை என்ற நோய் விட்டு வைக்கவில்லை. பக்கத்திலே உள்ள ஒரு மாணவன் தனக்கு முன்னால் வந்துவிட்டால், படிப்பிலே எனக்கு முன்னால் அல்லது என்னுடைய படிப்பை கூட கொஞ்சம் உயரத்திலே வந்துவிட்டால், கூடுதலாக மார்க் எடுத்து விட்டால் பக்கத்தில் உள்ள மாணவனுக்கு கூட பொறாமை வரும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து விட்டால் அடுத்த வீட்டிலுள்ளவர்கள் கூட பொறாமை வரும். கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை, ஒரு படித்தவர் மற்ற படித்தவரை பார்த்து பொறாமை கொள்வார், ஒரு கடை முதலாளி மற்றவரை பார்த்து பொறாமை கொள்வார். இது மிக பயங்கரமான ஒரு நோய், உள்ளத்திலே இருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு நோய். இந்த நோய் உள்ளவர்களுடைய அமல்களை எல்லாம் கபூல் செய்ய மாட்டாள். ஹதீஸிலே வந்திருக்கிற சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பு எப்படி விறகை எப்படியே சாம்பல் ஆக்குறதோ உங்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் இந்த பொறாமை அழித்து விடும் என்றார்கள். நீ எவ்வளவுதான் நல்லமல் செய்தாலும் மற்றவருடைய மற்றவர்கள் புலி தோண்ட வேண்டும் என்ற பொறாமை உள்ளத்திலே வளரும் என்றால், உள்ளத்தில் அந்த பொறாமை இருக்கும் என்றால், நாங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தோம், சகஜத்தோதும் குர்ஆனோதும் எவ்வளவு சதக்கா தான தர்மம் எவ்வளவு கொடுத்து வல்லாம் கொடுத்து அது பாஸ் ஆகாது, அதற்குரிய பிரதிபலன் எல்லாம் தரமாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, பொறாமை உள்ளவர்களை யாரும் இருந்து விடக்கூடாது. பொறாமை உள்ள உள்ளங்கள், அந்த உள்ளம் தூங்காது. பொறாமை உள்ளத்துல தான் இருக்கும், ஆனால் கண் தூங்காது. இரவில இவருக்கு யோசனை, மற்றவர் முன்னேறிவிட்டால் யோசனை, மற்றவர் கொஞ்சம் சம்பளம் கூடெடுத்து விட்டால் கூட்ட யோசனை, அடுத்த அஞ்சு நேரம் தொழுது மேலான சுண்ணத்தான தொழுகைகள், முஹா விசு சஹஜது போன்ற தொழுகைகள் தொழுது விட்டால் இவருக்கு பொறாம. கண்ணியமானவர்களே, அவர் தூங்காம யோசித்துக் கொண்டிருப்பார். உண்மையில் அவருக்கு விழிச்சு பள்ளிக்கு வரலாம், ஆனா ஒரு வகையான பொறாம அவருடைய உள்ளத்துல வருது. இவர் நல்லா வாழது இவருக்கு விருப்பம் இல்லை. கண்ணியமானவர்களே, இது மிக பயங்கரமான ஒரு நோய். யாருடைய உள்ளத்திலும் இந்த பொறாமை என்ற நோய் வந்துவிடக்கூடாது. இன்னொரு வகையான நோய் இருக்குது, காமம் என்ற நோய். சைத்தான் சில மனிதர்களுடைய உள்ளங்கள்ல காமம் என்ற நோயை போட்டிருக்கிறார். அந்த கல்வியில காமம் என்ற நோய் வந்துட்டா மிக பயங்கரமானது. வீட்டில உள்ள சகோதரியை வணங்காது பார்ப்பது காமமாக, அடுத்த வீட்டில உள்ள வயதாளி பெண்களை வணங்காது பார்ப்பது காமமாக, சேர்வது காமமான கூட்டாளிகள், பார்ப்பது காமமான பத்திரிகைகள், கேட்பது காமமான மியூசிக்குகள். கண்ணியமானவர்களே, ஏன் காரணம்? உள்ளத்திலே காமம் என்ற நோய் இருக்கிறது. அந்த நோய் இருந்தால் இப்போது அகற்றிக் கொள்ளுங்கள். பொறாமை என்ற நோய் இருந்தால் இப்போது அகற்றிக் கொள்ளுங்கள். சில மனிதருடைய உள்ளத்துல எப்போதும் இருக்கும் தப்பான எண்ணம், மற்ற மனிதர்களை பத்தி எப்போதும் தப்பாகத்தான் பார்க்கிறது, மற்ற மனிதனை பத்தி எப்போதும் தப்பாகத்தான் பார்க்கிறது. அவர் நலவுகளை நலவுகள் கண்டுக்கு படாது. சில மனிதர் சமூகத்தில் இருக்கிறார்கள், யாராவது ஒரு குறை செஞ்சா அந்த குறைய கொண்டு பொறுப்புதாரிகள் ஒப்படைக்கிறது. அவரை நாலு பேருக்கு முன்னால் எடுத்து அவரை கேவலப்படுத்தி அனுப்புறது இவருக்கு இன்பம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கள் அனைவரும் எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு மனிதனுடைய குறையை நாங்கள் பப்ளிக் பண்ணினா, ஒரு மனிதனுடைய குறையை நாங்கள் சமூகத்துக்கு மத்தியில வெளிக்காட்டினா, கயாமத்தினால் அல்லாஹ் எங்களோட குறைகளை அம்பலப்படுத்துவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கிறாரோ மன்னிக்கிறாரோ, அல்லாஹ் கயாமத்தினால் எங்களுடைய குறையை எல்லாம் மறைப்பான், மன்னிப்பான். இங்க பப்ளிக் பண்ணினா அல்லாஹ் அங்க மன்னிக்க மாட்டான், இங்க இவரை கேவலப்படுத்தினா அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். ஒரு மனிதன் தப்பு தவறு செய்கிறான், அது தவறுதான். ஆனால் அந்த தவறை பேசுவதும் அந்த தவறை பகிரங்கப்படுத்துவதும் அதை விட பெரிய பாவம். பாவம் செய்தவர் கூடிய சௌபாவை பெற்றுக் கொள்வார். ஆனால் பாவம் செய்தவரை நாங்கள் பேசினால், பாவம் செய்தவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்காத வரையிலே அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். நாங்கள் தலையால் நடந்தாலும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியாரத்திலே போய் மன்னிப்பு கேட்டு விட்டு வா. கயாமத்துனாலே மூணு வகையான நீதிமன்றம் இருக்கும். முதலாவது வகையான நீதிமன்றம் குஃபர் சிறுகோள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். அதிலே மன்னிப்புடைய வாயில் அப்படியே மூடப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது வகையான நீதிமன்றம் இருக்கும் ஹுகூக்குல்லா, அல்லாஹுடைய அடிமை. ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அதாவது உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றம் இருக்கும். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, ஜகாத்து, பரலான விஷயங்கள் இவைகள். இதிலும் நாங்கள் குறைவு செய்திருந்தால் அல்லாஹ் எங்களை மன்னித்துவிட போதுமானவன். மூன்றாவது வகையான ஒரு நீதிமன்றம் இருக்கும் ஹுகூக்குல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்படுகின்ற நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் தான் துரதிருஷ்டவசமாக நிறைய மனிதர்கள் மூன்றாம் நீதிமன்றத்திலே வந்து மாற்றிக்கொண்டு நரகம் செல்லுவார்கள். நவுது பில்லா. ஏன்? காரணம், மற்றவருடைய சொத்தை அபாயத்தில் இருக்கிறார், மற்றவருடைய மானத்திலே இவர் விளையாடி இருக்கிறார். ஏன் அவர் மன்னிக்காதவரையில் இவர் மன்னிக்க மாட்டார்? கண்ணியமானவர்களே, பாவம் என்று சொல்கின்ற போது மற்றவருடைய உரிமை என்று சொல்லுகிற சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு மனிதர் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதர் ஒரு சோப்பை பில் ஒரு சிம் எடுக்கிறார். ஏதோ ஒரு கம்பெனி சிம் ஒன்றை ஃப்ரீயாக கொடுத்தார்கள். மாதம் 1000-2000 கதைக்கலும் என்று கதைத்து விட்டு 2000-3000 பில்லை ஏற்றி விட்டு சிம்மை அப்படியே உடைச்சி வீசுகிறோம். இப்போது நாங்கள் நோமலா கார்டு போட்டு பாவிக்கிற சிம் ஒன்று வாங்குவோம் என்று பாவிக்கிறோம். கண்ணியமானவர்களே, கம்பெனியான கடிதம் வரல, எந்த வழக்கும் வரலன்னு அல்லாஹ் இதை மறக்க மாட்டான். இதற்கு வந்தா கயாமத்துடைய நாளில் நீதி வழங்க காத்து கொண்டிருக்கிறான். எந்த அளவு ஹதீஸ்ல வந்திருக்கிறது சொன்னார்கள், இந்த உலகத்திலே இரண்டு ஆடுகள் மோதிக்கொள்கிறது. கொம்பில்லாத ஆட்டை இங்கே உள்ள கொம்புள்ள ஆடு தீண்டுகிறது, குத்துகிறது. கயாமத்துடைய நாளையிலே அந்த இரண்டு ஆட்டையும் அல்லாஹ் எடுத்து எந்த ஆட்டுக்கு கொம்பில்லையோ அந்த ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான். எந்த ஆட்டு இந்த உலகத்திலே கொம்போடு இருந்ததோ அவருடைய கொம்பை இழக்க செய்வான். கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அல்லாஹ் குத்த செய்வான். தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னால் அவைகளை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவான். மிருகங்களுக்கு சுவர்க்கம் நரகம் இல்லை, அந்த ஆடுகளை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவான். மனிதர்களுக்கு தான் சுவர்க்கம் நரகம் என்ற ஒரு முடிவு இருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த அநியாயத்தையும் அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைத்து யாரும் தவறுகள் செய்ய வேண்டாம். நாங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் அல்லாஹுக்கு முன்னால் வெளிச்சம். இந்த உள்ளம் இருக்கிறதே, உள்ளத்திலே உள்ள விஷயங்களை செய்தானது கூட தெரியாது. ஆனால் அல்லாஹ் அறிந்தவன். கல்புகளை திரட்டக்கூடியவன் அல்லாஹ். ஒரு மனிதர் சொல்லுவார், வாப்பா, சிலர் சொல்வார்கள், என்ன மகன் மீது இரக்கம் காட்டுறான் இல்லையே. கண்ணியமானவர்களே, என்ன மகன் என்னுடைய இரக்கம் காட்டுறான் இல்லையே. அந்த மனிதன் அந்த குழந்தையை உள்ளத்தில் அல்லாஹ் இரக்கத்தை போட்டில்லை. அந்த குழந்தைக்காக நாங்கள் செய்ய வேண்டிய துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக இரக்கத்தை கொடுப்பான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உள்ளம் ஒரு வகையான உள்பம். அந்த கல்வன் மரம் நோயுள்ள உள்ளங்களாக எங்களுடைய உள்ளம் இருக்கக்கூடாது. அடுத்து இன்னும் ஒரு வகையான உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளம் உடையவதாகவும் என்னுடைய உள்ளம் இருக்கக்கூடாது. அதுதான் கல்வுள்ளாயாசில், சிந்திக்காத உள்ளம். சிந்தனை என்பது வராது அந்த உள்ளத்துக்கு. அல்லாஹ் குர்ஆனில் வலக்கது தரவு நாளி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன் லஹும் குலூபுன் லா யஃபஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல். அல்லாஹ் குர்ஆனில் அழகாக தெளிவாக சொல்லுகிறான், சில மனிதர்களை நாங்கள் மனிதர்களிலும் ஜிங்களிலும் அதிகமானவர்களை நரகத்துக்கு படித்திருக்கிறோம். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் தெரியுமா? மிக பெரும் பாவம் செய்யவில்லை, அழகான இதயங்களை கொடுத்தோம், இந்த உள்ளங்களை கொடுத்தோம், இந்த உள்ளத்தார நல்லதை எடுத்துக்கொள்ளல, இந்த உள்ளத்தை கொடுத்தோம், உள்ளத்தை நல்லதுக்கு பயன்படுத்தல, அதே போன காதுகளால நல்லதை கேட்க இல்ல, கண்ணால நல்லதை பார்க்க இல்ல. இந்த மூன்றும் பிரதான உறுப்புகளும் நல்ல முறையிலே பயன்படுத்தாதவர்களை அல்லாஹ் சொல்லுவான், உலாயிக்க கல்லணாம், ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள் நல்லா சொல்லிவிட்டு பல்வும் அவல் இதை விடவும் கேவலமானவர்கள், கண்ணியமானவர்களே. இந்த பின்பர் மேடையிலே அதை பேசுவதற்கு கூச்சமாக இருந்தாலும் குர்ஆன் சொல்லுகிறேன் என்பதால் சொல்லுகிறேன், இந்த உடல் இந்த உள்ளத்தால் நல்லதை உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள், இந்த கண்ணால் நல்லதை பார்க்காதவர்கள், இந்த காதால் நல்லதை கேட்காதவர்கள், ஆடு மாடு ஒட்டகம் அல்ல அதை விடவும் கேவலமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்ற போது, இந்த சர்வத்தவா சிந்திக்க தெரியாத ஊமை செவிடர்கள், கண்ணியமானவர்களே, சிறுகள் கற்றுப்புவார்கள், சில வீட்டுக்கு போய் தீனை ஞாபகப்படுத்துவார்கள், துறையுடைய சிறப்பை சொல்லுவார்கள், எவ்வளவுதான் சொன்னாலும் போங்க நாங்க வாரோம் என்று. கண்ணியமானவர்களே, இப்படி யாரும் சொல்ல வேண்டாம், இது மிக பயங்கரமானது. அல்லாஹ் ஜஹன்னம் என்ன நரகத்துக்கு இவர்களை ஆக்குவான், ஏன் அல்லாஹ் கயாமத்துனால் ஒரு அழைப்பிடுவான், எச்சரிக்கை செய்யக்கூடிய உங்களுடைய காலடிக்கு வரவில்லையா, உங்களுடைய காலுக்கு அவருடைய சத்தம் கேட்கவில்லையா என்று அல்லாஹ் கயாமத்துரிய நாளையிலே உங்களிடத்திலே கேட்பான். அப்போது சிலவர் நாம் வந்தார்கள் ஆனால் அவர்களை பின்பற்றவில்லையே, அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்கவில்லையே என்று கவலைப்படுவார்கள். அங்கு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே எல்லா கவலையும் இந்த உலகத்துலதான் இருக்கணும். இங்க கவலைப்பட்டா நிச்சயமாக பிரதிபலம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு வகையான சில உள்ளம். இந்த உள்ளம் உடையவர்கள் நாம் யாரும் இருக்கக்கூடாது. எந்த உள்ளம், சிந்திக்காத உள்ளம், உள்ளத்தால சிந்திக்கணும், நல்ல விஷயத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும், நல்ல விஷயத்துக்கு நேரம் கொடுக்கணும். நல்ல விஷயத்தை எங்களால ஓத இயலாதா, ஓதக்கூடியவங்க எங்கேயாவது இருந்தா காதை கொடுத்து கேட்கணும், ஒரு பயன் போகுதா காதை கொடுத்து கேளுங்க, வாப்பாவா கண்ணால பாருங்க, இது நன்மை, பொருவானது தெரியாதா ஒவ்வொரு பக்கமா பிறப்பீங்க நன்மை, ஏ இந்த உள்ளம் சொல்லுது இதை செஞ்சா நன்மன்றி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நன்மைனா நல்ல குணம் எல்லாம் நன்மைதான், பாவம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் மற்றவன் பார்ப்பதை வெறுக்கிறானே விருப்பம் இல்லாம இருக்காதுதான் பாவம். கண்ணியமானவர்களே, அதுதான் பாவம், ஒளிஞ்சி ஒளிஞ்சி செய்யறான் அதுதான் பாவம். எனவே அந்த பாவம் யாரிடத்திலும் இகழ்ந்து விடக்கூடாது. இன்னும் சில மனிதனுடைய உள்ளத்தை நம்ம பார்த்தா அது ஒரு சுருங்கிய உள்ளமாக இருக்கும், உலகத்தை மாத்திரம் உள்வாங்கிய உள்ளமாக இருக்கும். சில மனிதனுடைய உள்ளங்கள்ல காணி மட்டும்தான் இருக்கும், சில மனிதர் உள்ளங்கள்ல வாகனம் மட்டும்தான் இருக்கும். உதாரணமா ஒரு வீட்டுல ஒரு திருமணம் நடந்துட்டு வச்சுக் கொள்வோம், திருமண வீட்டுக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்தா ஒரு கேபினட், அழகான ஒரு கேபினட் இருக்கும், கேபினட்டுக்கு அழகான வீதர் பீங்கா நிறைய பொருட்கள் இருக்கு. இவருடைய கவனம் இந்த கேபினட், அதாவது இந்த அல்மாரி மீதுதான், இதுக்குள்ள பொருள் உடைஞ்சிருமே, இந்த பிள்ளைகள் இதுல ஒரு பொருட்கள் எடுத்துருவாங்களே, இவருடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த அல்மாரி மீது. கண்ணியமானவர்களே, இது ஒரு சுருங்கிய உள்ளம். சில மனிதனுடைய கவனம் ஒரு வாகனத்துல, இந்த வாகனத்தை கல்லுபட்டுருமோ, இந்த வாகனத்துல பிள்ளை ஏதாவது வழிவாங்களோ, இந்த வாகனத்துல ஏதாவது பிள்ளைய செஞ்சிருவாங்களோ, அந்த கவனம் அப்படியே சுருங்கி இருக்கு அந்த உள்ளத்துல. கண்ணியமானவர், எப்படி எங்களுடைய உள்ளம் இருக்கக்கூடாது, துனியாவை மாத்திரம் உள்வாங்கக்கூடிய உள்ளங்களாக எங்களுடைய உள்ளம் இருக்கக்கூடாது. எங்களுடைய உள்ளம் குர்ஆன் ஹதீஸை மர்மை இலட்சியமாக கொண்ட உள்ளமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி எங்களை உள்ளம் கெட்டுவிடும். எங்களை உள்ளம் சுருங்கிய உள்ளமாக இருந்தா எங்களை உள்ளத்துல நல்லதை விதைக்கலாம், நல்லதை விதைக்கல். அவர் பள்ளி, அவர் வீட்டை விட்டு அப்படியே பள்ளிக்கு போவார், அவரோட வாகனம் வீட்டு தானே இருக்கும், அவர் அல்மாரி வீட்டு தானே இருக்கும், அவருடைய காணி பூமி பணம் எல்லாம் வீட்டு தானே இருக்கும். ஏன், அவர் அதன் மீது ஒரு கவனத்தை செலுத்துகிறார். எனவே ஏழைகளுக்கு அவருடைய உள்ளத்துல இடம் இல்லை, எனவே இந்த உலகத்தை மாத்திரம் உள்ளத்துல சுமந்து கொள்ள கூடாது. அது ஒரு வகையான நோய், அது மிக பயங்கரமான நோய். அந்த நோய் யாருக்கும் வந்துவிடக் கூடாது. எனவே இந்த உள்ளங்கள் நிம்மதி பெற வேண்டுமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மா இன்னுல் குலூப். அல்லாஹ் அதிகமாக ஞாபகப்படுத்துங்க, அல்லாஹ் அதிகமாக திக்ரு செய்யுங்க, இந்த உள்ளங்கள் அமைதி பெறும், இந்த உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஒரு அழகான உதாரணம், ரிஜாலுன், இவர்கள் தான் மனிதர்கள், நாங்கள் சிலர்களை மனிதர் என்று சொல்வோம், ஆனால் குர்ஆன் சிலரை மனிதர்கள் சொல்கிறார், இவர்கள் தான் மனிதர்கள். எப்படிப்பட்டவர்கள்? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. قرآن சொல்லுது, அல்லாஹ்வுடைய உதாரணம், இவர்கள் தான் மனிதர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் وإقام الصلاة وإيتاء الزكاة. ஜகாத்தை கொடுப்பதை விட்டும், சொல்வதை விட்டும், அல்லாஹ் ஞாபகப்படுத்துவதை விட்டு, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இவர்களை தடுக்காது. வியாபாரம் செய்வார்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அதான் சொல்லப்பட்டால் பள்ளிக்கு செல்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், வருடாவர்கள் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுப்பார்கள். அல்லாஹ்வை மறந்த வியாபாரமாக இருக்காது, அல்லாஹ்வை மறந்த கொடுக்கல் வாங்கலாக இருக்காது. அப்படி வியாபாரம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்தால் இவர்கள் தான் மனிதர்கள் என்று குர்ஆன் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? ஒரு நாளை அவர்கள் பயப்படுகின்றார்கள். உள்ளங்களும் பாதைகளும் பிறந்திருக்கின்ற, உள்ளங்களும் பாதைகளும் தடுமாறுகின்ற ஒரு நாளை இந்த மனிதர்கள் பயந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் மனிதர்கள். வியாபாரம் செய்தாலும் மறுமையை நினைத்து இந்த உலகத்தை பயன்படுத்துவார்கள், அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். எனவே அன்பானவர்களே, எப்போதும் எங்களுடைய உள்ளம் மறுமையுடைய சிந்தனை உள்ளத்தில் இருக்கவே வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஆன்மா மரணிக்காமல் எப்போதும் நல்ல சிந்தனையில் இருக்கும். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு துறப்பாக இருந்தால் அந்த உள்ளத்தை அல்லாஹ் கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய நிழலை கொடுக்கிறான். எனவே இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மிக பிரதானமான இடம்தான் இந்த மஸ்ஜிதாக இருக்கிறது. எனவே மஸ்ஜித் அதிகமாக நேரத்தை கழிங்க, நிச்சயமாக எங்களுடைய உள்ளம் சீராக இருக்கும். உள்ளம் கெட்டு போனா சில அடையாளங்கள் வெளியாகும், சில அடையாளங்கள் வெளியாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ரியான் ஃபில் வஜ்ஹ், உள்ள கெட்டு போனா முகம் கருத்து போகும், முகம் வெண்மையா இருக்காது. அடுத்து அதாவது முகத்தில், அதாவது நல்லவருடைய உள்ளத்து முகம், நல்ல உள்ள உடையவர்களுடைய முகம் எப்போதும் உயாவாக இருக்கும், அதாவது பிரகாசமாக இருக்கும். அதே போன்று நல்ல உள்ள உடையவர்கள் கல்வி எப்போதும் பிரகாசமானதாக இருக்கும், அதே போல அவர் விதிக்கு எப்போதும் விசாலமானதாக இருக்கும், அவருடைய உடம்பில் எப்போதும் அழகான சத்து இருக்கும். படைப்புகளுக்கு முன்னால் எப்போதும் இவரை பற்றி ஒரு அன்புதான் மக்களுடைய உள்ளத்தில் இருக்கும். கெட்ட உள்ளமுடையவர்கள், அதுக்கு மாற்றமான உள்ளமுடையவர்கள், அவருடைய முகம் எப்போதும் கருத்த முகமாக இருக்கும், அவருடைய முகத்தில் சிரிப்பு காணலாம். எவ்வளவுதான் சிரிப்பை கொட்டினாலும் சிரிப்பு அவருடைய முகத்தில் இது வராது. அடுத்து வகனம் பெரிது, ரிசுக்கில் எப்போதும் அபிவிருத்தி இருக்காது, எவ்வளவுதான் தேடினாலும் வரக்கத்து இல்லை. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கு தான் தேடினாலும் மிச்சம் இல்லை. உடம்புல சக்தி இருக்காது, தைரியம் இருக்காது, கல்பு கெட்டு போனா. படைப்புகளுடைய மனிதருடைய உள்ளங்கள்ல எப்போதும் இவரை பற்றி வெறுப்பு கோபமா இருக்கும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளம் எப்போதும் சீராக இருக்க வேண்டும். உள்ளத்திலே உள்ளவைகளுக்கு தான் அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். நீயத்து மோமின் ஹைரும் மின் அமலி, ஒரு மோமினுடைய நீயத் அவன் செய்யக்கூடிய செயலை விடவும் அல்லாஹ்வுக்கு பெருமதியானது. இமாம் அஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய இந்த உறுப்புகளால் செய்யக்கூடிய எல்லா விடயங்களை விடவும் இந்த உள்ளத்தால் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கட்டும், அதாவது தீமையாக இருக்கட்டும், அதுக்குத்தான் பல மடங்கு அதாவது கூலியும் அதாவது தீமையும் இருக்கிறது என்பதாக அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போதும் இந்த உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக, தீனோடு சிறப்பான உள்ளமாக, அல்லாஹ் விரும்புகின்ற உள்ளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவருடைய உள்ளங்களை மாற்றி தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உங்களுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் பட்டியலையும் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய சிறார்களை மன்னித்துக் கொள்வாயா. யா அல்லாஹ் அறியாமல் தப்புத்தவறு செய்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களை மன்னித்துக் கொள்வாயா அல்லாஹ். உன்னை என்றவர் யாரும் மன்னிப்பதற்கு இல்லையா அல்லாஹ். நீ கொடுத்தால் அதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா அல்லாஹ். எனவே என்னுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தை உன்னுடைய கையிலே இருக்கிறது யா அல்லாஹ். அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடியா அல்லாஹ். அந்த உள்ளத்திலே தீனை போட்டு விடியா அல்லாஹ். அந்த உள்ளத்திலே குர்ஆனை போட்டு விடியா அல்லாஹ். அந்த உள்ளத்தில் நல்ல சிந்தனைகளை போட்டு விடியா அல்லாஹ். அந்த உள்ளத்தை முத்திரையிட்டு விடாதயா அல்லாஹ். பாவங்களால் முத்திரையிட்டு விடாதயா அல்லாஹ். பாவங்களுடைய சூளை வச்சும் அந்த உள்ளத்தை மறக்கழித்து விடியா அல்லாஹ். நல்ல தீனுடைய மகளுடைய அந்த உள்ளங்களை இருக்கு செய்வாயா யா அல்லாஹ். அந்த குழந்தைகளை சுமந்த அந்த பெற்றோருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயா யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களை கபூல் செஞ்சு கொள்வாயா யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவாயா யா அல்லாஹ். யாருடைய பெற்றோர் அந்த உலகத்திலே இல்லையோ கபரிலே வாழ்கிறார்கள் அவர்கள் கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சலை ஆகி கொடுத்துருவாயா யா அல்லாஹ். கபரை பிரகாசமான கபர் ஆகி கொடுத்துருவாயா யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான நல்லடியாருக்கு எந்த சுவர்க்கத்தை கொடுப்பதாவதா பொன்னாயோ அந்த சுவர்க்கத்திலே அவர்களை குறிப்பாற்றியப்பாயா யா அல்லாஹ். ஒரு நாள் நாங்களே மரணிக்கின்ற போது கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியை தந்துருவாயா யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான நல்லடியார்களை அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயா யா அல்லாஹ். எங்களை தப்பு தவறுகளை மற்றவர்களை காட்டிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை தப்பு தவறு மற்றவர்களை காட்டிடாத யா அல்லாஹ். எங்களை நலவுகளை காட்டியா அல்லாஹ். எங்களை தான தர்மங்களை காட்டியா அல்லாஹ். எங்களை பண்பாடை காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை குழந்தைகளுக்கு எங்களை தவறுகளை காட்டி எங்களை குழந்தைகளை கெடுக்க வைக்கிறாத யா அல்லாஹ். எங்களை குழந்தைகள் எங்களை நலவுகளை காட்டியா அல்லாஹ். எங்களை குறைகளை காட்டிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை குழந்தைகளை நல்ல முறையில் வாழ செய்வாயா. உனக்கு பொருத்தமான குழந்தை ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். எங்களை குடும்பத்திற்கு எல்லா பிரச்சனையும் நீயே நீக்கிடுவாயா. பலாய் முசீபத்தை மட்டும் எங்களை பாதுகாத்துடுவாயா யா அல்லாஹ். குறிப்பாக அந்த ஊருக்கு உன்னுடைய பரக்கத்தை தருவாயா, உன்னுடைய அருளை தருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய வேற்றும் வார்த்தைகள் இப்படி ஒன்றுபடுவதை போல எங்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்தி வைப்பாயா யா அல்லாஹ். அவருடைய பள்ளியை சிறப்பாக்கக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயா யா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பம் உங்களுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயா யா அல்லாஹ். மூத்து வரைக்கிற சீனிலே இருந்து மௌத்தாக கபூல் செய்வாயா. கடைசி சந்தர்ப்பத்தை சக்கராத்திரி சந்தர்ப்பத்தை களிமாவை நசிபாக்குவாயா யா அல்லாஹ். அவருடைய மார்க்கத்துக்கு அவன் யாரெல்லாம் பணங்களை கொடுத்து உதவு கொண்டார்களோ அவரை கபூல் செஞ்சு கொள்வாயா யா அல்லாஹ். குறிப்பாக அந்த பள்ளியில் நிறைய பேர் கொடுத்து உதவு கொண்டார்கள் யா அல்லாஹ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொடுக்கின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு மேலும் பல மடங்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்காவனே கொடுக்கின்றார்கள் யா அல்லாஹ். நீதான் பாதுகாப்பில் இருக்கிறாய் யா அல்லாஹ். கயாமத்தினாலே கொடுக்கின்ற அத்தனையை கொடுப்பதாக பாதுகாப்பில் இருக்கிறாய் யா அல்லாஹ். எனவே கொடுக்கின்ற அனைவருக்கும் பரிபூர்ணமான கூலியை கொடுத்துருவாயா யா அல்லாஹ். அதற்கு அவனை அந்த சுவர்க்கத்தில் அந்தஸ்தை கூட்டி கொடுத்துருவாயா யா அல்லாஹ். அவர்களை கபூல் செஞ்சு கொள்வாயா யா அல்லாஹ். யாரெல்லாம் கொடுக்கின்றார்கள் அவர்கள் கொடுக்கின்ற நல்ல மனசை கொடுத்துருவாயா யா அல்லாஹ். அவருடைய தீனிலே போது இஸ்திகாமத்தா வாழக்கூடிய நன்மக்களாயும் அனைவரும் ஆசீர்வாயா யா அல்லாஹ். அவர் குடும்பத்தில் யாரெல்லாம் நோயாக இருக்கிறார்கள் அனைவருடைய நோயை குணப்படுத்திடுவாயா. இந்த மகள் அவளை யாரெல்லாம் நோயாக இருக்க அவருடைய நோய்களை குணப்படுத்திடுவாயா யா அல்லாஹ். அவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருவாயா, ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயா யா அல்லாஹ். மிக பயங்கரமான பலாய்கள் முசீபத்தை விட்டு அனைவரை பாதுகாத்திடுவாயா யா அல்லாஹ். என் குடும்பத்துக்கு கேள்விப்படாத நோய்கள் வராமல் பாதுகாத்திடுவாயா யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை நோய்கள் இருந்து பாதுகாத்திடுவாயா யா அல்லாஹ். நீ பயங்கரமான சோதனைகள் எங்களை ஆராய்ச்சி பாதுகாத்திடுவாயா யா அல்லாஹ். முஸ்லீம் உம்மத் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த எல்லா இடத்திலையும் முஸ்லீம் உம்மத்தை கௌரவிச்சிருவாயா யா அல்லாஹ். மண்ணையும் கல்லையும் வணங்குகின்ற மக்களுக்கு மத்தியில் எங்களை கேவலப்படுத்தி விடாதயா அல்லாஹ். உன்னுடைய களிமாவை சுமந்திருக்கிறோமே அல்லாஹ். மறுமையை நம்பி இருக்கிறோமே அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்திடாதயா அல்லாஹ். எங்களை உயிர்களை கௌரவப்படுத்துறியா அல்லாஹ். உன்னுடைய களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு புரியக்கூடிய பாக்கி தந்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயா. இதுவெல்லாம் கேட்க மறந்தோமோ அத்தனை கேட்டபடி கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா.